நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்.
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்தவர்கள் சிறு குற்றம் புரிந்தாலும் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற சட்டத்தை 2013 ஆஸ்திரேலிய அரசு அறிமுகப்படுத்தியது.
This bill is designed to ensure that non-citizens who commit crimes in Australia and pose a risk to Australian community or have dubious integrity will be considered for a visa refusal or cancellation.
அது மட்டுமல்ல, 2014 ஏதாவது குற்றம் புரிவார் என்று சந்தேகிக்கப்படுபவர் கூட நாடு கடத்தப்படலாம் என்ற சட்ட மூலம் கொண்டுவரப்பட்டது. ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளால் எல்லோருக்குமே அவப்பெயர் என்று கூறுகிறார் புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்து இப்பொழுது ஆஸ்திரேலிய குடிமகனாகியுள்ள சிட்னி காந்தன்.
இது சம்பந்தம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. இது எங்கட சமூக தாக்கலையும் குடி வர்ற ஆக்களையும் பாதிக்கப்படுற விஷயம் இல்ல. ஒரு ஆள் செய்யற தவறுகளுக்காக எல்லாருக்கும் இந்த நாட்டுக்காரன் இப்படித்தான்ன்ற ஒரு கெட்ட பேரை நாங்கள் சம்பாதிச்சு கொள்ள வேண்டியிருக்கு. நாங்கள் நாடுக்குள்ள வரும்பொழுது நாக்களுக்கெல்லாம் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கொடுத்த அரசாங்கம் உள்ளடக்கு சின்ன சின்ன சிறு குற்றங்கள் செய்யக்கூடிய பாரிய தண்டனைகள் நாட்டை விட்டு வெளியேறப்படக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் வரும் என்று சொல்லி நாங்கள் அதை ஒப்புதல் அளித்து கையொப்பம் விட்டு தான் உள்ளுக்கு போயிடுறோம். மது அருந்தி போட்டு வாகனம் ஓடுறது, குடும்ப வன்முறைகள், ஏதாவது சொந்த பிரச்சனைகள், சொந்த கருத்து முரண்பாடுகளுக்காக ரோட்டில் சண்டை பிடிக்கிறது, சண்டை பிடிக்கிறதால இந்த எங்களை சூழலில் இருக்கிற மற்ற ஆக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, சில ஆக்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் தெரிஞ்ச ஆக்கள் நாடு கடத்தப்பட்டாக்களும் இருக்கும். அது தெரிஞ்சும் சில ஆக்கள் அதுக்கு பிறகு அப்படியான நிகழ்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை ஒட்டுமொத்தமாக எல்லா எங்களோட நாட்டு எங்களோட சமூகத்து ஆக்களுக்கும் ஒரு கெட்ட பேர். அந்த நாடு நாங்கள் சட்டத்தின்படி சரியாக நடந்தாலோ சரியாக நாங்கள் உழைச்சாலோ இந்த நாட்டில் முன்னோரி வளத்துக்கு மேலே வந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வேறு நாடுகள் எனக்கு அறிந்த வரையில் வேறு நாடுகளோட இங்கே அதிக வாய்ப்புகள். அப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு நம்ம எங்களோட நாட்டில் நாங்கள் வாழ முடியாத ஒரு தன்மையில் தான் நான் இங்கே வந்து இருக்கிறோம். அப்போ இந்த நாட்டில் இருக்கிற சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் எங்களை சமுதாயம் எங்களை வளர்த்து கொள்றதை விட்டுட்டு இப்படியான தேவையற்ற நிகழ்வுகளில் தேவையில்லாத சம்பவங்களில் ஈடுபட்டு எங்கள்ட சொந்த இனத்தின் பேரை எங்கெடுத்து சொந்த நாடுன்ற பேரை எங்கெடுத்து மற்ற ஆக்களும் இதால் பாதிப்பு ஏற்பட்டதுனால நடவடிக்கையில் எங்களுடைய சில ஆக்கள் உறுதல் செய்கிறதால எல்லாருக்கும் அப்படியான பிரச்சனைகள் அதை தவிர்த்து கொள்றது எல்லாருக்கும் நன்மை வாய்க்கும் என்று நான் கருதுகின்றேன்.
தனக்கு விசா வழங்கப்படும் போது குற்றம் எதுவும் புரிய மாட்டேன் என்று ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும், ஆனால் தான் கடந்து வந்த பாதை குற்றங்கள் புரியாமல் தான் வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளது என்றும் தனக்கு வாழ்வு தந்துள்ள ஆஸ்திரேலிய அரசிற்கு நன்றியும் கூறுகிறார் ரஞ்சினி.
நாங்கள் முதன்முதல் கம்யூனிட்டிக்குள்ள சமுதாயத்துக்குள்ள விடைக்குள்ள எங்கள்ட்ட ஃபார்முலா சைன் பண்ணவ நாங்கள் பொது விடயங்கள் கூட்டம் சேர்க்கிறது காசு சேர்க்கிறது இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தால் நாங்கள் திரும்ப கேம்புக்குள்ளே போகப்படும் என்று சொல்லி சாதாரணமாக எங்களை கம்யூனிட்டியில் விடையக்குள்ளே சைன் வேண்டினவ. அதுக்கு பிற்பாடு வந்து எங்களுடைய பழக்க வழக்கம் சம்பந்தமான ஒரு ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டு அதுக்கும் சைன் வச்சு கொடுத்து நாங்கள் நான் கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்துக்குள்ள பல காலங்கள் இருந்தனாங்க. அதால் எனக்கு இது இவர்களுடைய இந்த இது வந்து சரியாக தான் படுகுது, அது பிள்ளைன்றதுக்கு இல்லை. என்னடா நாங்கள் உண்மையாக உயிருக்கு பயந்து இந்த நாட்டுக்கு வந்த நாங்கள் விசாகன்ற பிரச்சனை நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறோமே ஒழிய மற்றும்படி மருத்துவ ரீதியான உதவிகளும் சரி மற்றதொரு பாதுகாப்பான வாழ்க்கை இதுவரை அரசாங்கம் எங்களுக்கு ஆஸ்திரேலியா தந்திருக்குது. அதனுடைய நாங்கள் இன்றைக்கும் இந்த நாட்டுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும்.
தான் உண்டு தன் குடும்ப வாழ்வுண்டு என்று வாழ்கிறார் செந்தூரன் செல்வராசா.
நான் வந்து நானும் என் குடும்பம் வந்து பார்த்தல.
நம் முன்னே சந்தித்த புகலிட கோரிக்கையாளர்கள் அனைவரும் குற்றங்கள் புரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியானால் இது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையாகியது? அறியாமைதான் மூல காரணம் என்று விளக்குகிறார் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக செயற்பட்டு வரும் டாக்டர் பாலா விக்கி.
பேர்வுட் நீதிமன்றம், பிளாக்டவுன் நீதிமன்றம் மற்றும் பல போலீஸ் நிலையங்களில் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுடன் தடுத்து வைக்கப்பட்ட அல்லது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பலருடன் தொடர்புகளை ஏற்படுத்துகிற தேவை இருந்ததை நாங்கள் நிச்சயமாக இங்கே சொல்லலாம். குறிப்பாக இலங்கையில் அல்லது அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இவ்வாறான விடயங்கள் ஒரு குற்றமாக கருதப்படுவதில்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு மனைவியை ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு முறை அடிப்பது அல்லது குழந்தையை தண்டிப்பது என்று இல்லாமல் கண்டிப்பது என்ற அடிப்படையில் ஒரு அடி கொடுப்பது எல்லாம் ஒரு சராசரியான விடயங்களாகவே எங்கள் ஊர்களில் பார்க்கப்படுகின்றன. ஆனால் இங்கு மனைவியுடன் சத்தம் போட்டாலே அடுத்த வீட்டுக்காரர் போலீஸை கூப்பிடுகிறார், குழந்தைக்கு கை வைத்தால் குழந்தை ஒரு சிறு காயத்துடனோ அல்லது மனவருத்தத்துடனோ போனால் கூட ஒரு ஆசிரியருக்கு அதை மேலே முறைப்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் பயிரங்கத்துக்கு வருகிற போது ஏவியோ என்று சொல்லப்படுகிற சட்டபூர்வமான தடை உத்தரவுகளும் அது கணவனுக்கு எதிராக மனைவி எடுக்கிற தேவையும் இருக்கிறது. ஆனால் கணவனுக்கு மனைவிக்கும் இருவருக்குமே தெரிந்திருக்கிறது இது ஒரு பெரிய விடயம் அல்ல என்பது. குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது அப்பாவின் நோக்கம் தன்னை திருத்துவதுதான் என்று. ஆனாலும் இவை இங்கு சட்டபூர்வமானதாக பார்க்கப்படவில்லை என்பதை சில சந்தர்ப்பங்களில் கோபத்தின் காரணமாகவோ தெளிவின்மை காரணமாகவோ புதிதாக வந்தவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாட்டில் நீண்ட காலமாக வசிக்கிற வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட குடிக்கப் போகிறோம் என்று நினைத்தால் அன்று வாகனம் ஓட்ட மாட்டார்கள், அல்லது வாகனம் ஓட்டுகிற தேவை இருந்தால் குடிக்க மாட்டார்கள். இவ்வாறான விடயங்களை தெளிவாக சிந்திக்காமல் இந்த குற்றங்களை செய்வது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது உண்மைதான். கோட் ஆஃப் பிஹேவியர் என்று சொல்லப்படுகிற இந்த ஒழுக்க கோவையை ஒப்பமிட்டவர்கள் சிறு குற்றங்களை கூட செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டுமே இவ்வாறான குற்றங்கள் நடக்கின்றன. ஆனால் இதில் உள்ள பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை அல்லது விளக்கங்களை வழங்குகிற போது இந்த கூட்டங்களுக்கு வருபவர்களோ இந்த செய்திகளை வாசிப்பவர்களோ பொதுவாக இந்த தவறுகளை செய்வது குறைவு. இவ்வாறான தகவல் பரிமாற்றங்களில் ஈடுபடாது இருந்துவிட்டு இந்த குற்றங்களை செய்துவிட்டு இப்போது என்ன செய்கிறது என்று திணறுகிற பலரைத்தான் நாங்கள் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. இவர்களுக்கான சட்ட உரிமை இருக்கிறது, இவர்களுக்கான சட்டவாளர்களை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிற தேவை அல்லது அந்த நிலைமை இருந்திருக்கிறது. இருந்தாலும் உண்மையாகவே கடுமையான குற்றங்களை செய்தாலோ அல்லது ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதற்கு உரிய பரிகாரங்களை தேடாவிட்டாலோ சிக்கல்கள் வருகின்றன. ட்ரங்க் டிரைவ் என்று சொல்லப்படுகிற குடித்த பின் வாகனம் ஓடுகிறது, அல்லது அளவுக்கு உரிய வேகத்தில் வாகனங்களை ஓட்டுவது, அல்லது எங்காவது ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமலே ஓடுவது போன்ற பிரச்சனைகள் ஒரு புறம். சில சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு எதிரான முறையற்ற நடவடிக்கைகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கின்றன. சிலர் தான் இவ்வாறான சில பிரச்சனைகளில் ஈடுபடுகின்ற போதிலும் கூட இந்த முழு அகதிகள் சமூகத்துக்கும் கெட்டப்பேர் வருகிறது என்ற நிலைமை காணப்படுவது உண்மைதான். இருந்தாலும் செய்கிற விடயங்கள் எல்லாவற்றையுமே கவனமாக இந்த நாட்டின் சட்டங்களை உடைத்து விடாமல் பாதுகாப்பாக இருக்கிற தேவையை எல்லோரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது முக்கியம். தவறுதலாக ஏதாவது நடந்துவிட்டால் உடனடியாகவே ஒரு சட்ட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் தொடர்ந்து இவர்களுக்கு சொல்லி வருகிறோம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நகராவலர்கள் போலீஸ்காரருடன் பேசுகிற போது கவனமில்லாமல் சில விடயங்களை மொழி அறிவும் இல்லாமல் இருப்பதால் சொல்லிவிட்டு அதனால் வார பிரச்சனைகளை பிறகு தீர்த்து கொள்வதற்கு முற்படுகிற பலரையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று என்னதான் மன அழுத்தம் இருக்கிறது அல்லது சிக்கல்கள் இருக்கிறது அல்லது வருமானம் போதாது வேலை இல்லை என்ற மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த நாட்டு சட்டங்களை உடைக்காது முறையாக வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது என்பதுதான்.
இப்படி குற்றம் புரிந்தவர்கள் நாடு கடத்தப்படுவதை அவதானித்திருக்கிறார் இன்றும் தடுப்பு முகாமில் இருக்கும் பிரேம்நாத். முன்னர் பகிரங்கமாக நாடு கடத்தப்பட்டவர்கள் இப்பொழுது ரகசியமாக நாடு கடத்தப்படுகிறார்கள் என்கிறார் பிரேம்நாத்.
ஆமாம், கண்டிருக்கிறேன். இருந்தால் இங்க ஹை செக்யூரிட்டி ஏரியானோன்றது வந்து தடுப்பு உச்ச பாதுகாப்பு வரம்புன்றது, அந்த வரம்புக்குள்ள போயிட்டு 4 வருஷம் இருக்கிறாங்க, அதே போல 5 வருஷம் இருக்கிறாங்க, 6 வருஷம் இருக்கிறாங்க. ரெண்டு போட்டும் வெளியேயும் போயிட்டு குழப்பட செய்துட்டு உள்ளேயும் வந்திருக்காங்க. தமிழாக்களும் மற்ற நாட்டுக்கார செல்ல உரிமையில தமிழாக்களும் அப்படி இருக்கிறாங்க. இப்போ செய்து போட்டு திருப்பியும் வந்து இருந்து போட்டு திருப்பி போயிருக்காங்க வெளியே. அதே நேரத்துல விலாங்கடிச்சு நாட்டுக்கு ஏற்றுற ஒரு இதை கண்ணால பார்த்திருக்கிறேன் நான். அந்த ரசஸ்தனால நான் பார்ப்பேன், விலாங்கடிச்சு நாட்டுக்கு ஏற்றி கொண்டு போய் ஏர்போர்ட்ல அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அப்படியான ஒரு நிலவரம் ரகசியமா முந்தி பப்ளிக்கா நடந்த இங்க வந்து ரகசியமா நடந்துருக்கு. அது
தான் குற்ற செயல்களில் ஈடுபடாவிட்டாலும் சிறு குற்றங்கள் புரிபவர்கள் பலரை தனக்கு தெரியும் என்றும், பாதசாரிகள் கடக்கும் இடமான பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் வாகனத்தை நிறுத்தாத காரணத்தினால் புகலிடக் கோரிக்கை விசாரணையில் எதிரான தீர்ப்பு பெற்றவர்களையும் தனக்கு தெரியும் என்கிறார் சே.
இந்த நாட்டு குற்றம்ன்றது மட்டுமல்ல, ஒரு என்ன சொல்ற விதிமுறை மீறுறத கூடி அதோ இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கலைன்றதான் இந்த அரசு கொள்ளுது. வாகனத்தை ஓடி தவறா ஓடினாலும் கூடி, அடுத்தது ரெட் லைட்டை மதிக்கல, அதை விட அந்த பெடர்சியன் குரோஸ்வே கூடி அதை கூடி கவனிக்காம போறது, அதை கூடி விதிமுறை மீறலாக தான் இந்த அரசு கவனிக்குது. எங்கே ஒரு இதை கூடி ஒரு கேஸில் கொண்டு வந்து வச்சு ஒரு கேஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் 99% சான்ஸ் இருக்கிறத உண்மை. எடுத்த வச்சுக்கு பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, அதை கோர்ட்ஸில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு.
புகலிடம் கோரி வந்தவர்களில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு நாட்டிற்கு திரும்ப முடியாதவர்கள் இப்படியான சிறு குற்றங்களில் ஈடுபடுவதில்லை என்று நினைக்கிறார் இப்பொழுதும் தடுப்பு முகாமில் இருக்கும் சூரி.
நல்ல பாதிக்கப்பட்டவங்க படாதவங்க தெரிஞ்சு அதுல பட்டவங்க நாட்டுக்கு போகலாக்கள் இருக்கிறாங்கள், அவங்க இருக்கிறாங்க நாட்டுக்கு போகக்கூடியாக்கள் போறாங்க.
தமக்கு தஞ்சம் அளித்தவர்களின் சட்ட திட்டங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு என்கிறார் சுபா செல்வகுமார்.
இப்ப புலம்பெயர்ந்து வந்த தமிழ் ஆக்களை பொறுத்தவரையில் கணவர் அப்படி சட்டத்துக்கு ஆஸ்திரேலியா அரசாங்கத்தின் சட்டத்துக்கு விரோதமான சில அந்த நிபந்தனைக்கு எதிரான சில செயற்பாடுகளை செய்திருக்கணும் அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அது வந்து உண்மையிலேயே புல ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாட்டின்ற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வோம் என்று சொல்லி தான் இங்கே வந்த நாங்கள். ஆனால் அதால் வந்து ஒரு சிலர் செய்கிற அந்த பிழைகளால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே பாதிப்புக்குள்ளாரம்ன்றது வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான்.
பெரியதோ சிறியதோ குற்றம் புரிந்தால் அதனை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறார் புகலிட கோரிக்கையாளருக்காக செயற்படும் டாக்டர் பாலா விக்கி.
குற்றத்தின் அல்லது குற்றம் என்று சொல்லப்படுவதின் செய்த செயற்பாட்டின் அழுத்தம் அல்லது பரிமாணம் என்ன என்பதை பொறுத்து தான் விடயங்கள் இருக்கின்றன. வானம் ஓட்டி அதிவேகமாக ஓட்டி ஒரு விபத்தில் மாட்டி யாரையாவது சேதப்படுத்திவிட்டால் அவருக்கான எதிர்காலத்தில் உள்ள வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஒரு குழந்தைக்கு இது தவறுதலாக அடித்து விட்டேன், குழந்தையும் அதை புரிந்து கொண்டது, இது குற்றம்தான் ஆனால் இன்ன காரணத்துக்காகத்தான் நடைபெற்றது என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசி பலர் குற்றம் என்று குறிப்பிடப்படாமல் எச்சரிக்கையுடன் அல்லது நன்னடத்தை சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுறுத்தலுடன் விடுவிக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றன. ஆகவே இதற்கான பரிகாரங்கள் அல்லது சட்ட ரீதியான வழிகள் உள்ளன. இவற்றுக்காக அதிகம் பணம் வாங்காது முன்வருகிற சட்டவாளர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் குற்றம் செய்துவிட்டு இது நாங்கள் குற்றம் சார்ந்த ஒரு தண்டனை இல்லாமல் தப்பிவிடுவோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த நாட்டு சட்டம் எதை அனுமதிக்கிறதோ அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான பரிகாரங்களை தேடுவதற்கான வழிகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே சொல்லலாம்.
மது அருந்திவிட்டு வாகனம் ஓடுவது ஒரு சிறு குற்றமாக இருந்தாலும் மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகிய புகலிட கோரிக்கையாளர்களின் கதை உங்களுக்கு தெரியுமா?
எல்லாருமே கலைக்கும் போது ஐயோ அவரோ நல்லவர் என்று சொல்ற ஒரு மனிதனா இருந்த போதிலும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாமல் தற்கொலை செய்த சம்பவங்களும் இருக்கின்றது.
அடுத்த வாரம் கதை தொடர்கிறது.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.